இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். எப்ரியருக்கு எழுதுகிற நிருபம் 2 அதிகாரம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. இந்த புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 2:1-4 1-4 வரை நாம் வாசி கேட்போம். எப்ரியருக்கு நிருபம் 2 அதிகாரம் 1-4 வரை நாம் வாசி கேட்போம். வாசி.
ஆகையால் நாம் கேட்டவர்களை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த யாத்திரதையாக கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்யக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும்.
முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு
பின்பு அவரிடத்தில்
கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும்
அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும்
பலவிதமான பலத்த செய்கைகளினாலும்
தமது சித்தத்தின்படி
பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்கின்ற ஒரு கேள்வியோடு வார்த்தை முடிவடையும். இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுவதற்காக, இந்த ரட்சிப்பை அடையாளப்படுத்துவதற்காக, இந்த ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, அந்த ரட்சிப்பின் பெருமதியை நாம் அறிந்து கொள்வதற்காக இதை எழுதுனவர் இவ்வளவு கோட்டேஷன் கொடுக்கிறார். என்ன? முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இப்பாடு அவற்றில் கேட்டவர்களாலே உறுதியாக்கப்பட்டு கிண்டு பண்ணப்பட்டு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, such a great salvation. இதை கவனி. இந்த நாளிலே யாவுகளோடு கூட இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்கிற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையோடு பகிர்ந்து கொள்ளலாம் சார். We are going to meditate the word of God today under the title of such a great salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமா இருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்? இப்ப என்ன கவனிங்க, இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து அலட்சியமாக இருந்தால், அந்த ரட்சிப்பை குறித்து நிர்வசாரமாக இருந்தால், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்த ஒரு 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 அக்கறை நமக்கு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அதை நாம் இழந்து போக ஒரு வாய்ப்புண்டு. மட்டுமல்ல, ரட்சிப்பை நாம் இழந்து போய்விட்டால் அதற்கு ஒரு தண்டனையும் இருக்கிறது என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஆகவேதான் முதலாவது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கேட்டவர்களை விட்டு விலகாத படிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் அவைகளை கவனி. You have to pay your total attention to the word of God because you have to acquire, you have to keep up in your life the way in your heart. கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு, இதுவரை நாம் கேட்ட சத்தியங்கள், இதுவரை நாம் நமக்கு அறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள், அவைகளை நாம் விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக அவர்களை கவனிக்க வேண்டும். எதற்காக என்றால் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, such a great salvation என்று இந்த வார்த்தையிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு மிக பெரியது என்பதை நீ அறிய வேண்டும், நீ உணர வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு சொல்கிறேன் இந்த நாளிலே. ஆகவே இந்த ரட்சிப்பை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போக வாய்ப்புண்டு, இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போய்விட்டால் அதற்கு ஒரு நியாய தீர்ப்பு, அதற்கு ஒரு தண்டனையும் உண்டு என்பதை நமக்கு வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு இலவசம். ஹலோ, தி சல்வேஷன் இஸ் ஃப்ரீ. ரட்சிப்பு இலவசம், ஆனால் அது மலிவானது அல்ல. நம்ம விளையாடு விளையாடு, ரட்சிப்பு இலவசம், ஆனால் அது மலிவானது அல்ல. சொல்ல போனால் அதற்கு விலையே இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு குரியமாக கொல்லப்பட்ட நாம், அந்த ரட்சிப்புக்கு விலையே இல்லை என்று வேதவசனம் சொல்லபடியால், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருக்கக்கூடாது என கருமையான தேவ சரம். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுபட்டு ரத்தம் சிந்தி சிலுவையிலே அறியப்பட்டு மறித்து நிந்தனைகள் அவமானங்களை சகித்து தன் கடைசிக்குரிய ரத்தத்தையும் சிந்தி தன் உயிரையும் சிலுவையிலே கொடுத்து உனக்கும் எனக்கும் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் ஏனோ தானோ ஒன்று இருந்துவிட்டால் அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போறதுக்கு வாய்ப்புண்டு. ஆகவே தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் அனுப்புகிற வார்த்தை என்னவென்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய ரட்சிப்பை குறித்து, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாயிரு, எச்சரிப்பாக இரு என்று சொல்லி தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய மனதில் நினைக்கலாம், நான் சரியா இருக்கிறேன் பாஸ்டர், நான் ஆண்டவருடைய வார்த்தையோடு தான் இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஆண்டவரை விட்டு விலகல என்று ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீ சொல்லுவாயா இருந்தால், ஒருவேளை இந்த வார்த்தையுடைய எதிர்காலத்துக்கு தேவையாக இருக்கும். ஏனென்றால் இதுவரை நடந்தவைகள் தான் நமக்கு தெரியும், இனிமேல் நடக்கப் போறவைகள் நமக்கு தெரியாமல் இருக்கிறபடியால், இப்பொழுதே தேவன் நமக்கு தன்னுடைய வார்த்தை அனுப்புகிறார், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதையாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து கவனமாக இருங்கள் என்று தேவ ஆவியானவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருந்த கூடாது. சரி, இப்ப காரியத்துக்கு போட்டு கவனிங்க, நான் சொன்னது போல ஆண்டவர் இயேசு இவ்வளவு அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தன்னுடைய சிலுவை மரணத்தினாலும் தன்னுடைய ரத்தத்தினாலும் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை நாம் இழந்து போக வாய்ப்புகள் உண்டு. சோ இதை குறித்துதான் நான் அதிகமாக இந்த நாளிலே தமக்கு இருக்க நேரத்துக்கு காலத்துக்கு மேட்டதாக நான் பேச விரும்புகிறேன். ஆகவே என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 10 சீக்கிரம் வாருங்கள். 1 கொரிந்தியர் 10 ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் எப்படி தங்கள் ரட்சிப்பை இழந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள் பரம கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது என்கின்ற ஒரு திருஷ்டாந்தம் அந்த 10 அதிகாரத்திலே நமக்கு தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நாம் படிப்போம், 1 கொரிந்தியர் 10 படிங்க.
இப்படி இருக்க
சகோதரரே,
நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன்
என்றார். இப்படி இருக்க சகோதரரே இல்லையா, இந்த சகோதரி என்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்தப்படுது? ரட்சிக்கப்பட்டவருக்கு தான் பயன்படுது என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால்,
நம்முடைய
அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு வாரம் ஏற்பட்டபடியால் பரிசுத்த ஆவியினாலே உணர்த்தப்பட்டு உண்டப்பட்டு இந்த காரியங்களை அவர் திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் ஒருவரை அறிந்த காரியங்களை அவன் எழுதியிருக்கலாம், ஆனால் அந்த காரியங்களுக்கு அவர்கள் அலர்ட்டாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஆக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியங்களை வரிசைப்படுத்தி கொண்டு வர. சோ இந்த அதிகாரத்திலே இப்ப நான் கீழே வாசிக்க போற இந்த வசனங்களை நாம் கவனித்து பார்க்கும் கால், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம், மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனம், தேவனோடு நடந்த ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய கரத்தின் கிரியைகளை கண்ணார பார்த்தவர்கள், அற்புதங்களை அனுபவித்தவர்கள், இப்படியாக இருந்தும் பெற்றுக்கொண்ட மீட்பை, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போய்விட்ட இந்த சம்பவம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை அவர் இண்டிகேட் பண்றார். அதை குறித்து நான் சொல்லுகிறேன். படிக்கிறேன். முதலாவது இப்படி
சீக்கிரம் நீங்கள் இவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார். நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் உலகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மிருகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்.
அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து தான் இவர்களை நடத்தி இருக்கிறார் என்பதை நாம் இந்த வசனத்திலிருந்து தெளிவாக பார்த்துக் கொள்ளலாம். ஆண்டவரே இவர் அவருடைய தற்சொரூபம் என்று எபிரேயர்களை நாம் வாசிக்கிறோம். இவர் அவருடைய தற்சொரூபம், அதாவது காணக்கூடாத இறைவனின் தற்சொரூபமாக ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இந்த பூமியிலே வெளிப்பட்டு பிதாவாகிய தேவர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பூமியிலே நமக்கு அவர் வெளிப்படுத்தினதுக்காக தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்களை நாம் பார்க்கிற போது என்னை கவனிங்க, அவர்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள், சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள். மேகம் பரிசுத்த ஆவியினுடைய திருமுழுக்கு, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்கும், தண்ணீருக்கூடாக அவர்கள் நடந்து போனது முழுக்கு ஞானஸ்தானத்துக்கும் தண்ணீர் ஞானஸ்தானத்துக்கும் ஒப்புமையாக அடையாளமாக இருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். தேவன் சொல்ற காரியத்தை மேகம் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியோட பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியோட நிரப்புதலை நமக்கு அடையாளமாக காட்டுறது மேகம். ஆனால் செங்கடலுக்கூடாக அவர்கள் நடந்து சென்றது தண்ணீர் ஞானஸ்தானத்தை, அதாவது தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அதுக்கு பின்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். இதுதான் ஒன்று முழுக்கு தண்ணீர் ஞானஸ்தானம், மற்றது பரிசுத்தாவியானவர் நமக்கு கிடைக்கிற ஞானஸ்தானம். சரி, இங்கே மோசே ஜனங்களை லீட் பண்றார் வனாந்திரத்தில். இந்த மோசே பழைய பாடலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னா தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கானான், இவர்களுக்கு தேவன் வாக்கு கொடுத்த கானான் பரலோக ராஜ்யத்துக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனம் எகிப்து பாவ அடிமைத்தனத்துக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. அதாவது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு முதல் வாழ்ந்த பாவ வாழ்வுக்கு எகிப்து அடையாளமாக இருக்கிறது. பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். ஆகவேதான் என் ஜனத்தை போகப்படி என்று சொன்னபோது தேவனை ஆராதிக்கிறதுக்கு பார்வோன் அவர்களை தடை செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இன்றைக்கும் இந்த பார்வோனின் ஆவிகள் கிரிய செய்துட்டே இருக்குது. இன்றைக்கும் பார்வோனுடைய ஆவிகள் இந்த உலகத்தில் புரண்டு கொண்டுதான் இருக்கிறது. அலைகளைப் போல அலை காட்டிலே இந்த பார்வோனின் ஆவிகள் இன்றைக்கும் என்ன செய்தன்னு சொன்னால், தேவனை தொழுது கொள்ளாதபடி, தேவனை ஆராதிக்காதபடி, தேவனை ஆராதிக்க வேண்டிய முறைமையின் படி ஆராதிக்காதபடி அவர்கள் பல விதங்களிலே அவர்களை அலக்கழிக்கிறதும், அவர்களை தேவனை ஆராதிக்காதபடி தடை செய்கிறதும் இந்த பார்வோனின் ஆவிகள் இன்றைக்கும் இருக்கிறபடியாதான் தேவனுடைய ஜனங்கள் உற்சாகமாக உணர்வு பூர்வமாக உண்மையாக தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இந்த பார்வோனின் ஆவிகள் இன்றைக்கும் கிரிய செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு அறிமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்வோன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். இப்பொழுது மோசே ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வருகிறான். எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்த ஜனம் 430 ஆண்டுகள் நிறைவேறின அன்று ஒரு நாள் கூட மிஸ் ஆகிறது. தேவனுடைய கடிகாரம் சரியாகவே சுழன்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் எதையும் அப்பொழுது கவனமாக கச்சிதமாக செய்து கொண்டே இருக்கிறது. வீட் பிரசங்கில் நாம் பார்க்கிறோம், அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே 430 வருஷம் முடிந்த அன்றே அவர்கள் வெளியேறினார்கள். மோசே தலைமையிலே எங்கே வெளியேறினார்கள்? அடிமைத்தனத்திலே இருந்து, பாவ அடிமைத்தனத்தில் இருந்து, பார்வோண்ட பிடியில் இருந்து அவர்கள் வெளியேறினார்கள். எனக்கு அருமானவர்களே, அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறினார்கள், பார்வோரின் கொடிய கரத்திலிருந்து வெளியே வந்தார்கள், தேவனுடைய கரத்தை பார்த்தார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள், அடையாளங்களை அனுபவித்தார்கள். தேவனுடைய பிரசன்ன லிட்டரலாக கண்ணால, ஊன கண்ணால், இந்த மாமிச கண்ணாலே தேவனுடைய பிரசன்னம் இரவில அக்னி ஸ்தம்பத்திலும் பகலில மேக ஸ்தம்பத்திலும் இருக்கிறத கண்ணார பார்த்தும், அற்புதங்கள் கண்ணுக்கு முன்பாக நடக்கிறதை கண்டும், தேவனுடைய வார்த்தை அனுப்பினதை கேட்டும் பார்த்தும் கேட்டும் பார்த்தும் உணராமல் இருந்துவிட்ட உணர்வற்ற அந்த ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், என்னுடைய ஜனம் என்று சொல்லி தேவன் உரிமை பாட்டின அதே ஜனங்கள் தேவன் கொடுத்த ரட்சிப்பை இழந்து, தேவன் கொடுத்த மீட்பை இழந்து, நிர்விசாரமாக இருந்து வனாந்திரத்திலே ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை இழந்தார்கள். முடிவு என்ன? வேறு சொல்றது, அவருடைய புனங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அறிமானவர்களே, யாரு? தேவனுடைய ஜனம், தேவனுடைய ஜனம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். இந்த உலகத்திலே உங்களை தான் நான் தெரிந்து கொண்ட, நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி, ஆசாரிய கூட்டம் என்று ஆண்டவர் அன்பு காட்டி அரவணைத்து ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து அபூர்வமாக ஆச்சரியமாக அழைத்துக் கொண்டு வந்த இந்த தேவ ஜனங்களோ தேவனுடைய கரத்தின் கிரியையை மறந்து தேவனுக்கு விரோதமாக கோபமூட்டி தேவனுடைய காரியங்களை உறுத்து நிர்விசாரமாக வாழ்ந்து ஏன தான் ஒன்று ஜீவித்து தேவன் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணி அதை இழந்தார்கள். ஆகவே அவருடைய குணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நன்றே கவனிங்கள், மீட்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிரசன்னத்தை நேரே நேரே பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, இவைகளை கானானுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன் சொல்லி தேவன் வாக்கு பண்ணி கூட்டிட்டு வரார். அது முதலே தேவன் உங்களுக்கு ப்ரொமிஸ் பண்ணிட்டாரு, நான் பார்த்து வைத்ததான இந்த உலகத்திலே நான் உங்களுக்கு என்று பார்த்து வைத்ததாக மிக சிறப்பான ஒரு தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது அப்பத்தாட்சி இல்லாத தேசம், அது மலை மலைத்தாட்சி மலை குறைச்சலே தாட்சியே இல்லாத தேசம், அது சிறப்பான தேசம் உங்களுக்கு என்று நான் பார்த்து வைத்திருக்கிற அந்த தேசத்தில் உங்களை கொண்டு போய் சேர்த்தென்று சொல்லி அவர்களை கூட்டிட்டு வந்தார், ப்ரொமிஸ் பண்ணினார், வாக்குத்தத்தம் பண்ணினார். மட்டுமல்ல, அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வார்த்தைகளையும் சீனாய் மலையிலே உடன்படிக்கையாக அவர்களுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் அடிப்படையிலே மோசே வைத்து தேவன் தன் ஜனங்களோடு உடன்படிக்கையும் பண்ணினார். நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வார்த்தைகளையும் கொடுத்தார். இதன்படி செய்கிறவன் இதனாலே பிழைப்பான் என்றும் சொன்னார். இந்த வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் அவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லியும் தேவன் சொன்னார். ஆனாலும் தேவன் கொடுத்த வார்த்தைகளை விட்டு தேவன உடன்படிக்கையை மறந்து தேவனை கோபமூட்டி தாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பையும் ரட்சிப்பையும் அலட்சியம் பண்ணி முடிவு அந்த பரிதாபம் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி வனாந்திரத்திலே மறித்து பரிதாபம் போக போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேராமல் இடையிலே போகக்கூடாத இடத்துக்கு போட்டார். இதை குறித்து கீழே அவர் எப்படி எழுதுறார் பாருங்க. இதை ஏன் எழுதினேன், ஏன் எழுதி வைத்திருக்கிறார், இந்த சம்பவங்களை ஏன் அவர் எழுதுகிறார், என்ன அடிப்படையில் இவர்கள் எழுதி கொண்டு வரார், யாருக்கு எழுதுகிறார், ஏன் எழுதுகிறார், அதை குறித்து அவர் கீழே எழுதுகிறார். தொடர்ந்து படிங்க.
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை.
அப்படி இருந்தும் இவர்களெல்லாம் செய்தும் தேவன் அவர்கள் மேலே பெரியமாயிருக்கவில்லை.
அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கின்றது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராது இருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு
இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்தது. மட்டுமல்ல உலகத்தை நன்றாக கவனிங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அதை அண்டர்லைன் பண்ணுங்க. உலகத்தின்
முடிவு காலத்தில்
உள்ள
நமக்கு
எச்சரிப்புண்டாகவும் ஏன் இது எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது, யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, என்ன அடிப்படை பாருங்க. தேவனுடைய ஜனத்துக்கு ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் தேவனுடைய மனுஷன் இதை எழுதுகிறார். ஏனென்றால் இவைகளை எழுதுகிற நீங்கள் எச்சரிப்பாக இருங்க. ஹலோ, நீங்களும் அப்படி போயிடக்கூடாது. ஹலோ, நீங்களும் நானும் அப்படி போயிடக்கூடாது. இப்ப நாமும் இஷ்டமே ஜனங்களை போல பாப அடிமத்தனத்திலிருந்து வெளியேறி, எயித்தை விட்டு வெளியேறி, எயித்தை விட்டு வெளியேறி மோசையின் தலைமையில் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே இப்பூமிக்குரிய கானானை நோக்கி அல்ல, அதை விட மேன்மையான பரம கானானை பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற ஒரு பிரயாணிகள் என்பதை நீ மறக்க கூடாது. நீ ஒரு பிரயாணி, நீ ஒருடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய். ஒருவனை நீ அறியாமல் இருக்கா, நீ இன்றைக்கு அறிய வேண்டும். அவைகளை நீ அறிய வேண்டி இவைகளை நீ அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் என்று சொல்லி இவைகளை ஆரம்பிக்கிறாரே 10:1 அவை இன்றைக்கு நீ அறிந்து கொள். நீ ஒரு பிரயாணி, நீ தேவனுடைய ஜனம், நீ போய் சேரவேண்டியவர்களிடம் உண்டு. உனக்கென்று தேவன் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மோட்ச பேரின்ப ராஜ்யம் உண்டு. உனக்கென்று ஒரு வீடு உண்டு. என் கிராம வீட்டிலே அநேக வாசத்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக ஒரு வாசத்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக உங்களை நான் கூட்டி சேர்த்து கொள்வேன்னு சொல்லி சொல்லி போனார். இப்ப ஆயுதப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு, வருவாரு, கூட்டிட்டு போவார். சோபியா நாம போய்கொண்டிருக்கிறோம், மறந்துடாது. இப்ப நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். எங்க போய்கொண்டிருக்கிறோம்? பரம கானானை பரலோக ராஜ்யத்தை நோக்கி ஆண்டவர் இயேசுவின் தலைமையிலே இப்ப நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இப்ப கவனிங்க, ஜனங்கள் வெளியிலே வந்து விட்டார்கள், ஈர்த்து விட்டு வெளியிலே வந்து விட்டார்கள். மோசையின் தலைமையிலே அணி அணியாக அழகாக அடிவகுத்து போய்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிரசன்னம் அவர்கள் மத்தியிலே வெளிப்படையாக லிட்டரலாக இருந்த போதும் வாரான் அமலேக்கு எதற்காக இடைமறிக்கிறதுக்கா? நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடிக்கு தடை செய்ய அமலேக்கு வருகிறான், பட்டாளத்தோடு சேனையோடு வருகிறான். எங்க போறீங்க? கானானுக்கு போறீங்க. விடமாட்டேன். இதுல நாம் எதை கற்றுக்கொள்றோம்? தேவனுடைய ஜனங்களாகிய நாம் பரம கானானை பரலோக ராஜ்யத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற இந்த பயணத்திலே, இந்த பாதையிலே அமலைக்கு வருவார். தேவனுடைய பிரசன்னம் கண்ணுக்கு முன்பாக இருந்த போதும் அமலைக்கு வராமல் விடவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஜெபித்து ஜெபித்து தேவனுடைய பிரசன்னத்தினால் தேவ ஆவியுடைய பலத்தினால நிரப்பப்பட்டாலும், தேவ ஆவியால் நிரப்பப்பட்டாலும் நம்மையும் அமலேக்கு வந்து இடைமறிப்பான், நம்மையும் சத்துரு இடைமறிப்பான், நம்மையும் பிசாசு டிஸ்டர்ப் பண்ணுவான். போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடிக்கு பல விதத்தில் பிசாசு நம்மையும் இடைமறிப்பான், நம்மையும் தடுத்து நிறுத்த பார்ப்பான், நம்மையும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேராதபடி நம்மை டிஸ்டர்ப் பண்ணுவான், தடுத்து நிறுத்த பார்ப்பான். ஆகவே தேவனுடைய ஜனமே, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை குறித்து ஜாக்கிரதாயிரு. நீ போக வேண்டிய இடத்தை போய் சேர வேண்டும். ஆண்டவர் இயேசு உன்னோடு இருக்கிறாரு, தேவனுடைய பிரசன்னம் உன்னோடு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அமலேக்கு வருவான், இடைமறிப்பான், நீ தேவ ராஜ்யத்துக்கு போகாதபடி ஏதோ பல வழிகளை கையாளுவார். ஆகவே தேவ ஜனமே, இவைகள் எல்லாம் நமக்கு எச்சரிப்பாகவும் திருஷ்டாந்தமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாக. அடுத்த வசனத்தை படிங்க சீக்கிரமா.
இப்படி இருக்க
தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு இவன கவனி. இப்படி இருக்க சொல்லப்பட்ட காரியங்கள் இப்படி இருக்கிறபடியால் நிற்கிற இவனும் விசுவாசத்திலே நான் நிற்கிறேன், நான் கிறிஸ்துவோடு நெருங்கி வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் என்று எண்ணுகிறவர்கள் விழுந்து போகாதபடிக்கு, நிற்கிறவர்கள் விழுந்து போகாதபடி எதுவா இருக்கணும்? தாக்கதார் நீயும் விழுந்து போயிடக்கூடாது, மற்றவர்களையும் விழுத்திடக்கூடாது. நாமும் விழுந்து போயிடக்கூடாது, மற்றவர்களையும் விழ பண்ணிடக்கூடாது. இடரர்கள் வராமல் போவது கூடாத காரியம். It will happen. இடரர்கள் வராமல் போறது கூடாத காரியம். ஆனால் எவனால் இடரர்கள் வரதோ அவருக்கு கழுத்துல எந்திர கல்ல, பெரிய கல்ல, பாறா கல்ல கட்டி சமுத்திரத்தில் எலும்புகளும் இந்த பூமியில காணப்படாம சமத்துவது. ஆகவே நிற்கிறோம் என்று எண்ணுகிற நாம் தேவ பயத்தோடு பக்தியோடு மெய் மன தாழ்மையோடு சிவத்தோடு கத்திர வார்த்தையை உறுதியாய் பிடித்து ஆண்டவர் இயேசு நமக்கு முன்பாக செல்ல லீட் பண்றார் தளபதி. அவருக்கு பின்னால மாத்திரம் போயிட்டோம்டா நம்ம கொண்டு போய் சேர்த்தே ஆவார். யூ வில் நெவர் மிஸ் த வே. நீ ஒருபோதும் உன் பாதையை தவற விடவே மாட்டாய். நம் தலைவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இரட்சகர், தேவனுடைய குமார் இயேசு கிறிஸ்து, அவரையே நாம பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரையே பார்த்து அவரையே பார்த்து அவரையே பின்பற்றி நமக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரம கானானுக்குள்ளே நாம் எல்லோரும் பிரவேசித்தோம். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒருவரும் மிஸ் ஆகிடக்கூடாது. ஹலோ, இங்க உட்கார்ந்திருக்கிற ஒருவரும் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நம் கண்கள் பார்த்தது, நம்முடைய காதுகையில் அவ்வளவுக்கு அது மனிதனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட மிக மிகவும் ஒரு 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 அருமையான இடமாக நமக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும். நான் சில இடத்துல யோசிப்பது உண்டு. இன்றைக்கு சில வசதி உள்ளவர்கள், நேரம் உள்ளவர்கள் தங்களுடைய மனதை சந்தோஷமாக வைத்திருக்கிறதுக்காக உலகத்திலே பல இடங்களுக்கு பறந்து போகிறார்கள். பற்பல கடற்கரைகள், பற்பல மலைகள், பற்பல தோட்டங்கள், பற்பல இயற்கை காட்சிகளை அவர்கள் போய் பார்க்கிறார்கள். ஏனென்றால் தங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும், இன்பமாக இருக்கணும், அவர்களிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் சொல்லி போகிறார்கள். இப்படி இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் ஒரு மனுஷனுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் அளிக்குமாக இருந்தால் தேவன் உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்தியிருக்கிற மோட்ச பேரின்ப ராஜ்யம் உன் மனதுக்கும் என் மனதுக்கும் எவ்வளவு ரம்யமாக இருக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு ஏற்றதாக இருக்கும் என்பதை நாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் ஒருவரும் தேவன் ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடக் கூடாது. அதற்கு தான் தேவன் இந்த செய்தி அனுப்புறார், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். தம்பி, தங்கச்சி, அண்ணமாரே, அக்கா மாறே, காத்துக்கொள், காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து இலவசமாக உனக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். இப்ப கவனி, தேவனுடைய ஜனம், மீட்கப்பட்ட ஜனம், கானானை வாக்குத்தத்தம் பண்ணி தேவன் அழைத்த ஜனம், வனாந்தரத்திலே இவர்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை இழந்ததுக்குரிய அடிப்படை காரணங்கள் எங்க எழுதி வச்சிருக்கோம். அவைகளை நாம் கவனிக்க வேண்டும் என்று, அவைகளை நாம் அறிய வேண்டும் என்று. நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால் என்று சொல்லி கீழே எழுதிட்டு வார். என்ன கரிமானவர்களே, நாம் அறியக்கூடாதவைகளாம் அறிகிறதாலே என்ன நன்மை இருக்குன்னு கேட்கிறேன். என்ன கவனி, இன்னைக்கு அநேகர் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தெரியக்கூடாதவைகளை தெரிந்து கொள்றதுக்கு முயற்சி செஞ்சு அவைகளை தெரிந்து தங்களுடைய சிந்தையை கெடுத்துக் கொள்கிறார்கள் என்று உண்மையபடி சொல்றேன். அநேக தேவனுடைய பிள்ளைகள் அறியக்கூடாதவைகளை அறிய வேண்டும் என்று ஏதோ ஒரு விதத்தில் அறிந்து அறிந்து அவைகளை கேட்டு அவைகளினாலே தங்களை தாங்களை கரைப்படுத்திக் கொள்கிறார். நான் உனக்கு சொல்றேன், அருமான தேவனுடைய ஜனமே, நீ அறிய வேண்டியவைகளை அறிந்து கொள். உனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறவைகளையும் பரிசுத்தம் உள்ளவைகளையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்றவைகளையும் நீ வளரத்தக்கதும் நன்மையானவைகளை நீ அறிந்து கொள்வதாக இருந்தால் அது உனக்கு நன்மையா இருக்கும், மற்றவர்களுக்கு நன்மையா இருக்கும். ஏதா இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் நடக்க போறது. ஆனால் எவைகள் எல்லாம் நீ அறிய வேண்டும் என்பதை நீ கவனமாறு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நாம் எல்லாரும் வீடுகளும் பெரும்பாலும் டெலிவிஷன் இருக்குது இல்லையா. முந்தித்தான் வெள்ளித்திரைகளை தேடி திரையரங்குகள போனோம், இப்ப வெள்ளித்திரையெல்லாம் வீட்டுக்குள்ள திரையரங்கெல்லாம் வீடுகளுக்குள்ளேயே வந்துட்டு. ஆகவே நாம் அதுல இருந்து பார்க்கிறோம். டிவி பார்க்கறது பாவம் மட்டும் நான் சொல்ல வரல, டிவி நாம பார்க்கிறோம். அவைகளை பார்த்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். செய்திகளை பார்த்து உலகத்தில் என்னென்ன காரியங்கள், எங்க இயக்கழிவுகள், எங்க பிரச்சனை என்பது என்ன நடக்கிறது நாம் அறிந்து. ஆனால் அதை விட அந்த டிவியில பலவித சேனல்கள் போய்கொண்டே இருக்குது, நூற்றுக்கணக்கான சேனல் போய்கொண்டிருக்குது. அதுல சில சேனல்கள் எப்படிப்பட்டது என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். அவைகளை நீ பார்க்காத, அவைகளை நீ அறியாத, அவைகளை நீ தேடாத, அவைகளால் ஏன் உன்னை கரைப்படுத்த வேண்டும்? உடைய ஆத்மாவை நீ ஏன் கரைப்படுத்த வேண்டும்? நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போகாதபடி நீ ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய நாமத்திலே உனக்கு நான் புத்தி சொல்கிறேன். நம்மை சுத்தி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உண்மைதான், நடக்க போறதும் உண்மைதான், அதை எதனால் நிறுத்த முடியாதது உண்மைதான். ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், எவைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ முதலாவது பகிரிக்க வேண்டும், எவைகளை நீ அறிய வேண்டும் என்பதை முதலாவது நீ அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வகையறிக்குள்ள நீ வறுமையாக இருந்தால் உனக்கு தேவையற்ற அநேக காரியங்களை நீ தவிர்த்துக் கொள்ளவும், அதனால நீ தேவனுக்குள்ள வளர்ந்து ஒரு பெரிய விருட்சம் போல மாறி அநேகருக்கு நீ நிழலாக மாறவும், அநேக தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கவும் அது உனக்கு ஏற்றதாக இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தில் நான் உனக்கு புத்தி சொல்வேன். உன் மனதை கரைப்படுத்துறதுக்கு இடம் கொடுக்காது. தேவையில்லாத சம்பவங்களையும் காரியங்களையும் வார்த்தைகளையும் அறிய வேண்டும் என்று விரும்பி அவைகளை கேட்டு அவைகளால் உன்னை கரைப்படுத்துவது உடைய வளர்ச்சிக்கு அல்ல, உடைய தேர்ச்சிக்கு. அது உன்னை தேய்ந்து போக வேண்டும். ஆகவே தேவடைய ஜனமே, எவைகளை அறிய வேண்டுமோ அவைகளை நாம் அறிமுகமாக இருந்தால் நாம் பக்தி விருத்தி உண்டாகி பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பெருமசிக்கிறதுக்கு அது நமக்கு பெரிய உதவியா இருக்கும். ரைட். ஆகவே இந்த தேவனுடைய ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்தும் அற்புதங்களை அடையாளங்களை கண்ணார பார்த்தும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானானை இழந்து போனதுக்குரிய அடிப்படை காரணங்கள் ஆய்ந்து இங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கார். அவைகளை தம்முடைய நேரத்துக்கு ஏற்றபடி சுருக்கமாக பார்த்து நாமும் எச்சரிக்கப்பட்டு ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். மறந்து போகாதீங்க, நாம் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு பிரயாணி. இயேசு நமக்கு முன்பாக இருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போறதுக்கு பல சம்பவங்கள் நம்மை சுத்தி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீ எச்சரிக்கையாக இருந்து இந்த வேதம் சொல்றது. அவர்கள் ஏன் விழுந்தார்கள், அவருடைய புலன்கள் ஏன் வனாந்திரத்தில் விழுந்தது, அவர்கள் ஏன் வாக்கு தந்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ளே போக முடியவில்லை என்பதை அடிப்படை ஐந்து காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அடுக்கிறார். இவைகளை நாம் சீக்கிரமாய் பார்த்து நாம் செபித்து கடந்து செல்வோம். நம்பர் ஒன், முதலாவது படிங்க, ஒன்னு கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனமா.
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிராராதனைக்காரர்
ஆனதுபடி 10:6
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடி.
அவர்கள் இச்சித்தது பிளீஸ் பே யூ அட்டென்ஷன். அவர்கள் இச்சித்தது போல
நாமும்
பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு. இவைகள் நமக்கு யாருக்கு, நமக்கு ஹலோ, யாருக்கு, உனக்கு, யாருக்கு, எனக்கு. இவைகள் திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் இச்சித்து வனாந்திரத்தில் அவர்கள் பிணந்து பிணங்கள் விழுந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்காமல் போனது போல நமக்கும் இவைகள் என்னவாயிருக்கும், திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் இச்சித்தது போல. எனக்கு சரி, நான் என்ன பேசுறேன், ஆண்டோட சமூகத்திலிருந்து எவ்வளவு போராடி ஆண்டோடு வசத்துக் கொள்வாங்க எனக்கு தான் தெரியும். I have many messages in my heart, but I need the timely message to the people. அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாதிருப்போமாக. ஆகவே ஒன்று புலப்படுகிறது, ஆகவே ஒரு சத்தியம் நமக்கு தெரிகிறது. என்ன தெரியுமா? இச்சைகள் நம்மை நிறைத்துக் கொள்ளுமாக இருந்தால், இச்சைகளுக்கு நாம் அடிமைகளாகி விட்டோமா இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து போகக்கூடிய ஒரு அபாயம் உண்டு. ரைட், இவனை கவனிங்க. நோ படிக்க ஒருவரும் சொல்ல முடியாது எனக்குள்ள இச்சையே இல்லை அப்படி சொன்னா அது ஒரு அப்பட்டமான ஒரு போய். இன்னும் ஒரு காரியம் சொல்ற, கேளுங்க, நமக்குள்ளே இச்சையை வைத்து தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். யூ ஷுட் பி நோ த ட்ரூத். சத்தியத்தின் அறியலும் சத்தியமங்கள். நமக்குள்ள இச்சையை வைத்து தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனா நான் எதை இச்சிக்கணும் எனக்கு தெரியணும். இவைகளை குறித்து விவரமாக பேச இது சம்பவம் சமயம். ஆனா ஒன்று நிச்சயம், இச்சை பாவம், தவறான இச்சைகள் பாவம். இதை குறித்து விவரமாக பேசலாம். வேதத்திலிருந்து அநேக சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக, இந்த இச்சையினாலே ஏற்பட்ட பாதிப்புகள், இந்த இச்சையினாலே ஏற்பட்ட விளைவுகள், இவைகளை குறித்து வேதத்தில் மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்து அதிகமாக நாம் பார்க்கலாம். ஆனாலும் நம்முடைய நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற சுருக்கமாக சில காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். படிங்க எண்ணாகமம் 11 அதிகாரம், சீக்கிரமா படிங்க. எண்ணாகமம் 11 அதிகாரம் 4-ல் இருந்து 34 படி, 4-ல் இருந்து 6 வசனம் படிங்க. 34 எண்ணாகமம் 11 அதிகாரம் 4 வசனம் படி.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்ச உள்ளவர்களானார்கள்.
இப்ப கவனிங்க, தேவ ஜனங்களுக்குள்ள அந்நிய ஜாதி ஜனங்களும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னவா இருந்தார்களா?
மிகுந்த
மிகுந்த இச்சை உள்ளவளாக இருந்திருக்கார். சோ இவர்கள் இச்சை உள்ளவளாக இருந்தபடியா தான் கீழே நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா, நாங்கள் ஈத்துல சாப்பிட்டு சாப்பாடுகள் எல்லாம் நினைக்கிறோம். வெங்காயங்கள், வெள்ளரிக்காய்கள், அங்கு சாப்பிட்ட சாப்பாடுகளை நினைக்கிறோம். இந்த மன்னாயங்களுக்கு என்ன எம்மாத்திரம், ஒவ்வொரு நாளும் கொட்டோ கொட்டது கொட்டுது, கோஸ்டல் லொஸ்ஸா சாப்பிடுறாங்க. எடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கவும் இல்லை, வேலை செய்து சாப்பிடவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் காலை மட்டும் ஃப்ரெஷ்ஷா கொட்டுட்டு இருக்கும் மன்னா. எடுத்துக்கொண்டு வந்து அதை அவன் தன் தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி சமைச்சு தின்னுட்டே இருக்கிறான். மன்னா கொட்டோ கொட்டு கொட்டிட்டே இருக்கு. ஆனா அவன் சொல்றான், இந்த மன்னா எங்களுக்கு ஏமாத்திரம் தவிட்டி போச்சு. நாங்கள் எய்த்துல சாப்பிட்ட இறைச்சிகளையும் அங்கே சாப்பிட்ட சாப்பாடுகளையும் நாங்கள் நினைக்கிறோம். இவைகளால் எங்களுடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. பாருங்க, மனுஷனுடைய மனம் சாப்பாட்டில் வச்சிருக்கிற இச்சையினால தேவனை துக்கப்படுத்தி இருக்குது. பாரு, சாப்பாட்டில் இருக்கிற இச்சை, சிலரை பாருங்க எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கும் போதே சில போல நமக்கு முடிஞ்ச உடனே வீட்டை போய் என்னத்தை சமைக்கிறது, என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை போடுறது, உள்ள எவ்வளவு சாப்பிடுறது நினைச்சிட்டே இருப்போம். எப்பயும் முடியும், நீங்க என்ன சொல்ற, எப்பயும் முடியும், நான் போன சாப்பிடுறது. சாப்பாட்டில் இருக்கிற இச்சை, தேவனுடைய பிரசன்னத்தை நேருக்கு நேர் பார்த்த போதும், அற்புதங்களை அடையாளங்களை பார்த்த போதும், அவைகள் மேலே அவங்களுடைய கண்ணில அவங்களுடைய விருப்பம் இல்லாம என்ன, சாப்பாடு. நாங்கள் விரும்புகிற சாப்பாட்டை எங்களுக்கு தாருங்க ஆண்டவர், அதை தாரும் இதை தாரும். ஜனங்கள் இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் சொல்லி சாப்பிடுறது பாவம் இல்லைங்க, ஆனா சாப்பாட்டில் இருக்கிற இச்சை தான் நமக்கு கூடாது என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். நன்றாக கவனிங்க, இதுதான் ஆரம்பத்தில் நடந்த காரியம். இதுதான் என்னங்க, ஏதேன் தோட்டத்தில் அம்மா ஏவா பார்த்தா அந்த பழம் சாப்பிடுறதுக்கு முன்பே அதை பார்த்து அதை ரசித்து அதை ருசிக்கிறார். அது இன்பமானது, அது நல்லது, புசிப்புக்கு நல்லது, ஏற்றது என்று சொல்லி அதை சாப்பிடறதுக்கு முதலே அவள் அது மட்டுமே அது இச்சிக்கப்படத்தக்கது என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அப்ப சாப்பிடறதுக்கு முதலே அவள் அந்த பழத்தை இச்சித்துட்டா. அதைத்தான் நான் சொல்றது. நல்லா கவனிங்க. ஏவாள் பழத்தை புசித்து சாப்பிடறதுக்கு முதலே தன் மனோநிலைமையில அவள் பாவத்துல விழுந்துட்டாள். இன்னும் பழத்தை பறித்து புசிக்க இல்லை, ஆனால் அதை பறித்து புசிக்கிறதுக்கு முதலே தன் மனோநிலையில அவள் பாவத்துல விழுந்துட்டாள். இப்ப மனம் விழுந்துட்டா சேகல் சீக்கிரமா வாரதுக்கு பெரிய லேட் ஆகாது. ஆகவே நான் இப்ப உனக்கு சொல்றேன், சிலர் நீங்க இன்னும் செய்கைகளினால அப்பேற்பட்ட கொடிய பாவங்களை செய்யாவிட்டாலும் உங்களை மனநிலைமையில அப்படிப்பட்ட காரியங்களில சரிந்து போய் கிடந்தால், அப்படிப்பட்ட பாவங்களிலே விழுந்து போய் உங்களுடைய மனதிலே, உங்களுடைய எண்ணங்களில, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய நினைவுகளிலே அப்படிப்பட்ட பொல்லாத பாவங்களிலே சரிந்து போய் கிடந்தால், விழுந்து போய் கிடந்தால் தேவன் இன்றைக்கு உனக்கு வார்த்தை அனுப்புற, தம்பி தங்கச்சி அப்படிப்பட்ட பாவங்களை விட்டு உன் சிந்தையை விட்டு அகற்றி விடு, எடுத்து விடு. இன்றைக்கு சிந்தையிலே அவைகளை விழுந்து கிடந்தால் நாளைக்கு அந்த அவைகள் செயல்களாக வெளியில வாரத்துக்கு லேட் ஆகாது. ஆகவே பாவத்தை எதிர்க்கிறதற்கு முதலாவது நம்முடைய சிந்தையிலே நாம் அதற்கு எதிராக இருக்கணும். செயல்களாக வாரத்துக்கு முதல் பாவங்கள் செயல்களாக நம்முடைய வாழ்விலே வெளிப்படுறதுக்கு முதல் அவைகளை நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய இதயத்திலே அவைகளை முதலாவது நாம ஒப்போஸ் பண்ணணும். அவைகளை நாம எதிர்த்தளிக்கணும். அப்பொழுதுதான் நாம் பாவத்தில் விழுந்துடாதபடி நம்மை பாதுகாக்க முடியும். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அது இச்சிக்கப்படத்தக்கது என்று சொல்லி என்னை சாப்பிட இல்லை, ஆனால் அப்படி நினைத்தார். எனக்கு அறிமானவர்களே, சாப்பாட்டிலே இருக்கிற இச்சை குறித்து நாம கொஞ்சம் கவனமா இருக்கும். நான் சொன்ன கேளுங்க, நாம் சாப்பிடுறதுக்காக வாழ இல்லை, வாழறதுக்காக சாப்பிடுறோம். இந்த ஜப்பான்ல ஒரு வித சண்டை இருக்கு. அவங்களோட கலாச்சாரத்தின் படி அதுல சண்டை போடுறவங்களை பார்த்தா தடியங்களா இருப்பான். ஒருத்தன் காலை பார்த்தா ஒரு ஆள் மொத்தம் போல இருக்கும். அவங்களோட சாப்பாடை பார்த்தா நமக்கு தலை சுத்தம். கிலோ கணக்குல புடி புடின்னு புடிவான், கிலோ கணக்குல தின்றான். ஏன்னா தின்னுட்டு இப்படி என்றான், சண்டை விட்டான். ஏன்னா என்னத்துக்காக சாப்பிடுறான், சண்டை பிடிக்கிறதுக்காக சாப்பிடுறதுக்காகவே அவன் வாழ்றான். அவனுடைய நோக்கம் நாம் என்ன, நல்லா சாப்பிடணும், சண்டை பிடிக்கணும், தோத்திரம். நாம் சாப்பிடுறதுக்காக வாழல, வாழ்றதுக்காக சாப்பிடுறோம். நாம விரும்புறது சாப்பிட்டது பாவம் இல்லை, ஆனால் எப்பயும் சாப்பாடு. ஒரு ரெண்டு மணி நேரம் ஆண்டோட சமூகத்தில் உட்காருன்னு சொன்னா ஒரு நாள் உபவாசம் விட்டு ஐயோ உபவாசமா வேண்டாம். ஏன் தெரியுமா, அதுக்கு ஒரு காரணம், நம்ம உடம்ப நாம அப்படியே பழகிட்டோம். ஏன்னா அடிக்கடி உள்ள போறோம், பொக்கெட்டுகள் இருக்கும், காருகள் இருக்கும், கடதாசிகள் இருக்கும், கண்டனம் எல்லாம் பருப்பு வெந்த இதெல்லாம் வச்சு கண்டன போறோம், கடிக்கிறது தின்றது. அப்படி நம்ம நம்மை நாம பழகிட்டபடியால் ஒரு நாள் சாப்பிடாமல் உபவாசம் பண்றது நமக்கு கடினமா இருக்கும். ஆகவே ட்ரெயின் யோசன், நீ எப்படி உன்னை பழக்கிறியோ அப்படித்தான் இருக்க போற. எப்படி உன்னை நீ பழக்கிறியோ அப்படித்தான் இருக்க போற. ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் சாப்பிடாம ஒரு நேரத்தை ஒடுக்கி பாரு, ரெண்டாம் நாள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு, மூன்றாம் நாள் ட்ரை பண்ணி பாரு, உன் சரீரம் உனக்கு கீழ்படும். ஆகவேதான் அப்போ நான் பவுல் சொல்றேன், மற்றவளுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே. சொல்லுங்க, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். எந்த மனசும் மாமிசமும் விரும்புற நேரம் எல்லாம் நான் தின்னுட்டு இருக்க கூடாது. எதை குடிக்கணுமோ அதை குடிச்சிட்டு இருக்க கூடாது. இந்த உலகத்துல பாரு, எதை குடிக்கணுமோ குடி, எதை பிடிக்கணுமோ புடி, எதை சாப்பிடணுமோ சாப்பிடு, எதை அனுபவிக்கணுமோ அனுபவி, எங்க போகணுமோ போ, அவங்களுக்கு தெய்வ பயமும் இல்லை, தேவனும் இல்லை. ஆனா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், மீட்கப்பட்ட ஜனம். நமக்கு ஒரு வகை இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக நாம் சரியாக வாழ்ந்து கொள்றதுக்கு முயற்சி. ஆகவே இந்த சாப்பாடு, சாப்பாடு நமக்கு ஒரு தடையாக மாறிடக்கூடாது. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுறத பாவம் இல்லை. ஆனா சாப்பாடு இருக்கிற இச்சை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டுல பிரச்சனை என்ன தெரியுமா, அடிக்கடி சடி வாழலாம் கிச்சனுக்குள்ள பறக்குது பம்பரம் போல. ஏன் தெரியுமா, அப்பா வராரு, அவருக்கு விருப்பமான சாப்பாடு சமைக்கல, அவருக்கு இங்கு முன்னுக்கு வருது கோபம், மூக்கல பார்க்கவே மூக்கெல்லாம் சிவந்து போறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஏன் நான் விரும்புற சாப்பாடு என் மனைவி எனக்கு சமைத்து தருவ, சமைத்து தரலாம், அதுதான் மனசு இருக்கு தோத்த நல்ல மனைவி கத்துற தோத்த. ஆனா நீ விரும்புன சாப்பாட்டை அவள் சமைக்கிறதுக்காக கைய காலை நாம நிறுத்ததானே கூட, அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் பொறுமையா இருக்க நல்ல தோத்த. மனுஷி நமக்கு மனுஷாருடைய வேலைக்காரி இல்லையே தோத்துரு என்ன கவனிங்க. சோ இந்த சாப்பாட்டுல நமக்கு இருக்கிற இச்சை குறிச்சு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கு. இங்க பாருங்க, எழுத்துமே நாங்க சாப்பிட்டு சாப்பாடு எல்லாம் நினைக்கிறோம், அது வேணும் இது வேணும் சொல்லி ஒவ்வொன்றவன் அதையே, ஐயோ அங்க சாப்பிட்ட ரச்சி, ஐயோ அங்க சாப்பிட்ட வெள்ளரிக்காய், அங்க சாப்பிட்ட வெங்காயம், அங்க சாப்பிட்ட வெள்ளி பூண்டு, இப்படிலாம் பட்டியல் போட்டு. இதெல்லாம் அவங்க நினைவு, தன்னை மீட்ட தெய்வத்தை நினைக்கிற நோக்கம் இல்ல, தன்னை அடிமத்தனத்துல இருந்து விடுதலாக்கி இருக்க சுதந்திரவாதியாக அதை சிந்திக்க இல்ல, தேவனுடைய பிரசன்ன நம்ம இருக்கு அதையெல்லாம் யோசிக்க இல்ல. அவனுடைய சிந்தனை எல்லாம் சாப்பாடு, எனக்கு வெள்ளரிக்காய் வேணும், எனக்கு ரொட்டி வேணும், எனக்கு ரோஸ் வேணும், அது வேணும் இது வேணும். இதுதான் அவருடைய நோக்கம். எங்க பக்தி விருத்தி அடைகிறது, எங்க தேவனை நெருங்குறது, எங்க உபவாசம் பண்றது, எங்க ஜெபம் பண்றது. காலம் போய்கிட்டே இருக்குது, வயிற்று மாத்திரம் மலத்து என்ன செய்யறோம், ஐயோ ஒரு நாளைக்கு எல்லாம் அம்போன்னு போயிடும், அதுக்குறம் என்னதான் ஜெயபுரம் தோத்திரம் யோசிப்பா. இதனால வருவது வருவது விதம் விதமா ரெஸ்டோரண்ட் எல்லாம், அது மாத்திரம் விளம்பரங்கள் வேப்புகள் அவங்க கொண்டு பொட்டிக்கொண்டு தொக்கொண்டு போடுறான், படி வா கால் பண்ணு, வீட்டே வராது, வீட்டை இருந்து நீ கால் பண்ணு, நான் கொண்டு வந்தாலும் சாப்பிடுற, என்ன சாப்பாடு பண்ணு சொல்லு, கொண்டு வர வீட்டை தின்னுட்டே இரு சாப்பிட்டே இரு. இந்த சாப்பாட்டு இருக்கிற இச்சை குறித்து நாம் கொஞ்சம் கவனமா இருக்க, அது மாத்திரம் இல்ல நேரம் போடுது. இன்னொரு பகுதிக்குள்ள நான் போவேன், நேர போறபடியால யோசுவா ஏழாம் அதிகாரம், சிக்ஷா சக் சக் யோசுவா ஏழாம் அதிகாரம் ஒரு வசனம் படிங்க, ரெண்டு வசனம் படிங்க. ஓ யோசுவா ஏழாம் அதிகாரம்
20-21 விரோதமாய் பாவம் செய்தேன், பிரகாரமாய் செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு
பாபிலோனியும்
200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன்.
அவர் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் என்ன,
இச்சித்து.
அவன் ஆகாத ஆகாண்ட விளையாட்டை பாருங்க, ஆகாமல் போய்விட்ட ஆகா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆகான்கள் இருக்கத்தான் செய்யறாரு, ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இவன் செஞ்ச வேறு என்ன, அங்க பார்த்தா ஒரு நேர்த்தியான சால்வை உடுப்பு, உடுப்புல இருக்குது இச்ச பாருங்க, அதுக்கப்புறம் என்னங்க வெள்ளி காசு, காசுல இருக்குது இச்ச பாருங்க, அடுத்தது என்ன பொற்பாலம் பொருள் இச்ச இருக்குது பாருங்க. அவன் என்ன சொன்னா, அவைகளை அவன் பார்த்தான், இப்ப காரிக்கு போற பண்ணல காவலி, அவன் பார்த்தான், அதை பார்த்து இச்சித்து எடுத்துக்கொண்டான். ஆனா தேவனுடைய வார்த்தை முதலாவது என்ன, அவைகள் ஒன்று நீங்க எடுக்க கூடாது, அவைகள் எல்லாம் தீட்டானது, அவைகள் பாவமானது, அவைகள் உங்களுக்கு ஏற்றதல்ல, அவைகளை அறுவறுத்து விடுங்கள், அவைகள் ஒன்றையும் எடுக்காதீங்க. தேவன் தெளிவாக திட்டமாக சொல்லியிருந்த போதும், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்பட்டிருந்த போதும், அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிக்கு அவனுக்குள்ள இருந்த இச்சை அவனை மேற்கொண்டிருக்குது, ஓவ கம்பளி இருக்குது பாரு. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாமும் அநேக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த இச்சை என்பதை நீ அறிந்து கொள். ஹலோ, நான் சொல்றது விளங்கிக்கொள், விளங்கிக்கொள், புரிந்து கொள். Try to understand what I am saying. I speak the truth dear brother. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறதுக்கு ஒரு பிரதான காரணம் நமக்குள்ளே இருக்கிற இச்சைகள் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அவன் அவைகளை பார்த்தா பார்த்து இச்சித்து தேவட வார்த்தையை அறிந்தும் அவைகளை மீறி அவைகளை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு நமக்கும் சில காரியங்கள் தவறு என்பது தெரியுது, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இச்சை அவைகளை செய்ய வைக்குது. இதை செய்யக்கூடாதுன்னு தேவனுடைய வார்த்தை இருக்குதுன்னு நமக்கு தெரிந்தும் நாம் மீறி அவைகளை செய்யறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் நமக்குள்ள இருக்கிற இச்சைதான் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பார்த்தா எடுத்தா, வேறொருவரும் பார்க்க இல்லை என்று நினைத்தான். ஆகா சுத்தியும் பார்த்திருப்பான், எல்லாரும் யுத்தத்துல வேகமாக நிக்கிறாங்க, ஒருத்தரும் காண இல்ல, சுத்தலும் திரும்பி திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காண இல்ல, ஆகவே ஒருத்தரும் பாக்கியில தான் என்று சொல்லி அந்த பொருட்களை என்ன செய்தான், லபக்கிட்ட எடுத்துட்டான், கொண்டு போய் பூவி குடியில கிண்டி ஒருத்தருக்கு தெரியாம மறைச்சு வச்சுட்டான். தோத்திரம். ஆஹாஹா, இப்ப என்ன கவனிங்க, ஒரு கண்களும் பார்க்கையில் என்று அண்ணா நினைத்தார், ஆனால் ரெண்டு கத்தருடைய கண்கள் ரெண்டும் அவரை பார்த்துட்டு பாருங்க. இத லேட்டா தான் அவர் உணர்ந்தாரு. உணர்ந்த பிற்பாடு வந்து சொல்றார், ஐயோ மெய்யாகவே நான் இஷ்டவீடன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், மற்றவளுக்கு தெரியாதுன்னு சொல்லி பாவம் செய்கிற தம்பி தங்கச்சி அண்ணாமாரு அக்காமாரு, உனக்கு நான் சத்தியத்தின்படி சொல்றேன், யாருடைய கண்களும் மறைக்கப்பட்டாலும் தேவனுடைய கண்கள் மறைக்கப்படுவதில்லை. போன வாரம் நான் சொன்னது போல உறங்காத கண்கள் உண்டு உலகத்திலே, உறங்காத கண்கள் உண்டு உலகத்திலே. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னையே பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய கண்களுக்கு மறைவாக நீயும் நானும் கூட ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை உடைய இருதயத்திலே நீ நிறுத்திக்கொள். ஆகவே இவைகளை குறித்து உன்னையும் என்னையும் ஆண்டவர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று பிரசங்கி சொல்லி முடிக்கிறார். பார்த்தா எடுத்துக்கொண்டா, இவனை கவனிங்க, இவனை கவனிங்க. இந்த இச்சை அதிகமாக வெளிப்படுகிறது நம்முடைய கண்களில், மறந்துடாது. ஐ ஸ்பீக் த ட்ரூத், நன்றா சொன்ன கவனிங்க. இச்சை அதிகமாக வெளிப்படுறது நம்முடைய கண்களில். ஆகவேதான் அப்போஸ்தலன் யோவான் இப்படி சொல்றாருல, கண்களில் இச்சை. படிங்க ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 16-17. சீக்கிரம் வாங்க.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்,
ஏனெனில் மாம்சத்தின்
இச்சையும்,
இச்சையும்
கண்களின் இச்சையும்,
கண்களின் இச்சை
ஜீவனத்தின் வெறுமையும்.
மூடு. மாம்சத்தின் இச்சை,
கண்களின் இச்சை,
கண்களின் இச்சை
ஜீவனத்தின்
ஜீவனத்தின் பெருமை.
உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல.
இவைகள் யாரால உண்டாயிருக்குது? பிசாசினாலே உண்டாயிருக்குது. இப்ப நான் சொல்ற கவுடி, இந்த கண்களின் கண்களை குறித்து நான் ரசிக்கப்பட உங்களை சொல்ற என்ன, கவனிங்க கவனிங்க கவனி. கண்களின் இச்சை, பார்வையிலே இச்சை. பார்க்கிறது பாவம் இல்லை, பார்க்கிற விதம் தான் பாவம். ஹலோ, நமக்கு பார்க்கிறது பாவம் இல்லை, பார்வை பாவம் இல்லை, எங்கும் இல்லை. ஆனால் பார்க்கிற விதம், அவன் பார்த்தான் இச்சித்தா எடுத்துக்கொண்டான். ஏவாள் பழத்தை பார்த்தால் இச்சிக்கப்படுத்ததுன்னு சொன்னார். ஆகவே இச்சிக்கிறதுக்கு அடிப்படையாக நம்முடைய கண்களின் பார்வை அமைந்திருக்குது என்பதை நீ மறந்து. ஆகவே பார்க்கிறது பாவம் இல்லை, பார்க்கிற விதம். இச்சையோட பார்க்கிறவன் தான் தன் இதயத்தில் விபச்சாரம் செய்து சொல்லப்படும். ஆகவே கண்கள் மிக கவனமாக இருக்கணும். அவன் வெளிப்படுத்தும் விஷயத்தில் ஆர்டர் இப்படியா சொன்ன, உன் கண்களுக்கு கலிங்கம் வரணும். அது மட்டும் இல்ல, கண்ணான சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. உன் கண் கிட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கிட்டதாக இருக்கணும். ஆகவே நமக்குள்ள இருக்கிற இச்சைகள் தான் நம்முடைய கண்களால வெளிவருது. மாமிசத்தின் இச்சை, நம்முடைய மாமிசத்தில் இச்சை இருக்குது. என்னுடைய மனைவியை நான் இச்சிக்கிறது பாவம் அல்ல, பிகாஸ் ஷீ இஸ் மை வைஃப். அதான் அப்போ சொன்னேன், நல்லா விளைவு. என்னுடைய மனைவியை நான் இச்சிக்கிறது பாவம் இல்லை, ஆனா இன்னொருத்தரை இச்சிக்கிறது தான் பாவம். ஆகவே நீ பார்க்கிற பார்வை குறித்து கவனமா, பார்க்கிறது பாவம் இல்லை, பார்க்கிற விதம் தான் பாவம். ஆகவே இதுக்காக நம்ம அடிப்படையாக ஆண்டவரிடத்தில் மன்றாடும், ஆண்டவரே என் கண்களை தூய்மையாக்கும், எனக்குள்ளே இச்சைகள் இருக்கிறபடியால் அவைகள் என் கண்களுக்கு முன்பாக வெளியிலே வருகிறது. இந்த கவனிங்க, இந்த நாட்களிலே, இந்த நாட்களில் நான் சொல்றேன் கவனிங்க, சத்தியத்தின்படி சொல்றேன், இந்த நாட்களிலே பிசாசு உலகத்திலே இச்சைகளை பயங்கரமாக தூண்டிவிடத்தக்கத பல அருவறுப்புகளை நடத்திட்டு இருக்கிறான். இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்ளுங்க, நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், இந்த ஐரோப்பாவில் நடக்கிற அநேக காரியங்கள் வாலிப பிள்ளைக்குடைய இச்சைகளை அப்புட்டமாக தூண்டிவிடத்தக்க அருவறுப்புகள் பெருகிக் கொண்டு இருக்கிறதை அருமையான பெற்றோரே, நீங்களும் நானும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களிலே ரெண்டு திமுத்தையும் மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டு திமுத்தையும் மூணாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி நாட்களிலே ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி பட்டியலை போட்டுக் கொண்டு வந்த பரிசுத்த பவுல் மூன்றாம் வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்றார்கள், ஜனங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவளாக இருப்பார். They don't have self-control in their life. அவருடைய வாழ்வில் என்ன இருக்காது? சுய கட்டுப்பாடு இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. இன்றைக்கு பாருங்க, வெளிப்படையாக இந்த வாலிப பிள்ளைகள் என்ன சொல்றார்கள், எங்களுக்கு தேவை ஃப்ரீடம் என்கிறாங்க. நோபடி கான் கண்ட்ரோல் அவர் லைஃப், வி டோன்ட் லைக் டு கண்ட்ரோல் எனிபடி. எவரும் எங்களை கட்டுப்படுத்த விருப்பம் இல்லை, எங்களை விடுங்க சுதந்திரமாக, எங்களுக்கு தேவை ஃப்ரீடம். ஃப்ரீடம் என்று எதை சொல்றார்கள், எந்த மாமிசம் எந்த மனம் எதை விரும்புதோ அதை நான் செய்யணும், எங்க போகணுமோ அங்க போகணும், விடு, வி ஐ நீட் லிபர்ட்டி. I need freedom. எனக்கு வேணும் சுதந்திரம், சுய கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம், எனக்கு சுதந்திரம் வேணும். ஒருவரும் என்னை கட்டுப்படுத்த கூடாது, தேவனுடைய வார்த்தையும் என்னை கட்டுப்படுத்த கூடாது. இஷ்டம் போல நான் வாழணும், மனம் போல ஜீவிக்கணும், பாவத்தில் புரளணும், எனக்கு தேவனுடைய வார்த்தையும் தேவையில்லை, பெரியவர்களும் தேவையில்லை, பெற்றோரும் தேவையில்லை. Leave me. I need freedom என்று கதறுகிற கூக்குற சத்தங்களை இன்றைக்கு உலகத்தின் பல பக்கங்களிலும் பாகங்களிலும் நம்முடைய காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது நிதர்சனம் அல்லவா, உண்மை அல்லவா? சிந்திக்கப்பார். காரணம் என்ன? கடைசி நாட்களிலே பிசாசு இச்சைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான். வாழ்வு பிள்ளைகள் பகுத்தறிவு இல்லாதவர்கள் போல வாழத்துக்குதான் அருவறுப்புகளையும் அவலட்சணங்களையும் அலங்கோலங்களையும் அம்பலத்திலே மேடையாற்றுகிற மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். காரணம் என்ன? இச்சைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. பிசாசு இச்சைகளின் ஆவிகள் தனங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையாகவும் எச்சரிப்பாகவும் இருக்கும் என்பதை சிந்திச்சு பாருங்க. இப்ப படிங்க, ரெண்டு திமுத்தி இரண்டாம் அதிகாரம் 22 வசனம், சீக்கிரம் படிங்க. ரெண்டு திமுத்திக்கிறது நிறுவம் 2 அதிகாரம் 22 வசனம், சுகம் வாசிக்கிறது படிங்க. ரெண்டு
நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு
அன்றியும் பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீங்கள் விலகி ஓடும். இப்ப என்ன கவனிங்க, இங்க இருக்கிற தம்பிமாறு தங்கச்சி மாறு, ஹலோ சொல்றேன், எதை சேர்த்தான் சொல்றேன் கவனி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகியோடு. அப்படியானால் வாலிப வயதிலே பல இச்சைகள் இருக்கிறது சத்தியம் உண்மை. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் இவைகளுக்குள்ளே விழுந்து போய் கிடக்கிறார், தங்களையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். இவைகளை நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தில் நாம் பார்த்துட்டே இருக்கிறோம். ஆகவே தம்பிமாறு தங்கச்சிமாறு தேவடைய வார்த்தைக்கு தேவடைய வசனத்தை கவனி, உன் தகப்புடைய வார்த்தையை கவனி, உன் தாயின் போதகத்தை தள்ளாது, அவைகள் உன் இருதய பலகையிலே எழுதப்படட்டும். பாலிய இச்சைகளுக்கு விலகியோடு சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுதோடு சேர்ந்துகொள், உன்னை காத்துக்கொள். ஏனென்றால் இச்சை உலகத்திலே கட்ட ஒழுக்கப்பட்டிருக்கிறது, பிசாசு வேக வேகமாக கரிய செய்து கொண்டிருக்கிறார். இச்சித்தார்கள் வனாந்திரத்தில் விழுந்தார்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காரணக்குள்ளே போக முடியாம. இன்னொரு வசனம் படி, 9:25 சீக்கிரம் படி, 1 Corinthians 9:25. 1 Corinthians 9:25
யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாக இருப்பார்கள்.
பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும்
எல்லாவற்றிலேயும் இச்சியடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம்.
முதலேந்து படிங்க, முதலேந்து
பந்தயத்துக்கு போராடுகிற
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும்
எல்லாவற்றிலேயும்
எல்லாவற்றிலும் இச்சியடக்கமா இருப்பார். இதை கவனிங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. பந்தயத்துக்கு போராடுற, இந்த உலகத்தில் எத்தனையோ போட்டிகள் இருக்குது, இந்த போட்டிகளில போராடுற அநேகர் இச்சை அடக்கம் உள்ளவர்கள், இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருந்து போட்டி போடுறார். அப்ப இந்த பூமிக்குரிய போட்டிகள் பந்தயங்களுக்கே இச்சை அடக்கம் இருக்குமாக இருந்தார், அழியாத பேரின்ப ராஜ்யத்தை அடையப்போற நீங்களும் நானும் எவ்வளவு இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டிய அவசியமே. இச்சையடக்கம் மிக முக்கியமான ஒரு காரியம். இதை இல்லாததனால் வனாந்திரத்தில் அவர்கள் பிணங்கள் விழுந்தது. நம்பர் டூ, நேரம் போறது. நம்ம பத்து ஏழு படி ஒன்னு குழந்தையர் பத்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று எடுக்கும். நம்பர் டூ,
ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட விழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர்
விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல
நீங்களும் ஆகாதிருங்கள்.
சிலர் விக்கிரக ஆராதனை ஐடல் வர்ஷிப், விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆகாதபடி ஜாக்கிரதையா இருக்கும். இது நமக்கு புதுசா அதிக தேவை என்றால், பொதுவாக நாம் எல்லாரும் சில வழிபாடுகள் இருந்து விக்கிரக ஆராதனைகளிலிருந்து வெளியேறி இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் தனியே சொரூபங்கள் தான் விக்கிரகங்கள் என்பதும் அல்ல. அதுல அர்த்தம் என்னவென்றால், விக்கிரகம் என்றால் விக்கிரகம் என்றால் விக்கிரகம் என்றால் தேவனுடைய இடத்தை எது எடுக்குதோ, தேவனுடைய இடத்தை எது நம்முடைய வாழ்வில் பிடிக்குதோ அது நமக்கு விக்கிரகம். சிலவர் நான் விக்கிரகங்களை கும்பிட இல்லை, ஆனா பணத்தை கும்பிட்டே இருக்கு. என் பணமே இரு போட்டிக்கலே, போயிடாது என்ன விட்டுட்டு, என்ன விட்டுட்டு போயிடாது, இரு பணத்தை கும்பிட. பணம் காசுதான் கடவுளடா, பணம் இல்லாதவன் வேணாம், பணம் பத்து செய். அவர் எல்லாம் சொல்லி சொல்லு, தேவனுடைய இடத்தை எது பிடிக்குதோ. என்ன ஒரு காரியம் சொல்ல போறேன், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம், நோ டவுட், நோ டவுட், நோ சத்தியம். ஆனால் பிள்ளைகள் நமக்கு தேவன் தந்த ஆசீர்வாதம், நாம் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டு ஆசீர்வாதத்தோடு நாம் விட்டுறக்கூடாது. சொல்ல நமக்கு பிள்ளைகளும் கடவுளாகாதபடி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பிள்ளைகளை நாம் நேசிக்கணும், போஷிக்கணும். ஆனால் தேவனே நமக்கு பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய இடத்துல பிள்ளைகளும் வந்து உட்கார்ந்து விடாது. தேவனுடைய ஆராதனை கூடாரத்திலே, தேவனுடைய ஸ்தானத்தில் போ அவன் தான் இருப்பான். யாரு? இப்ப வரப்போற அந்தி கிறிஸ்து இருந்து கொண்டு சொல்லுவான், என்னை கும்பிடுங்க. நம்முடைய தேவனுடைய இடத்திலே நம்முடைய வாழ்வில் எது வந்தாலும் அது நமக்கு விக்கிரம். ஆகவே நான் விக்கிரக ஆராதனை செய்கிறது இல்லை என்று சொல்லிக் கொள்கிற நாம் சத்தியத்தின் தாற்பயத்தை சற்று புரிந்து கொள்வோமா? நாம் சிலை வழிபாடு செய்வதில்லை, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆனால் அநேக சிலைகளை நமக்குள்ளே வைத்துக் கொள்வதற்கு இடம் உண்டு. தேவனுடைய இடத்தை எது எடுத்தாலும் அது நமக்கு ஒரு விக்கிரகம். தேவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒன்றும் வராதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கருபை தருவாரார். தேவன் என்னாலும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்விலே தேவனாகவே இருக்கட்டுமே. வழங்கின ஒரு ஆமே சொன்ன
அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள்.
ஒரே நாளில் 23,000 பீப்புள் டார். சுகவீனமா, கொள்ள நோயா, பறவ காய்ச்சலும் இல்ல, பண்டி காய்ச்சலும் இல்ல, 23,000 பேர் ஒரே நாளில் மரிச்சிருக்கிறார்கள். பறவ காய்ச்சலும் இல்ல, பண்டி காய்ச்சலும் இல்ல, ஒரு நோயும் இல்ல. எதனால விழுந்திருக்கார்கள்? வேசித்தனம் பண்ணி, முறைகேடு, முறைகேடு, அறுவரும் பிணங்கள் வனாந்திரத்தில் வளர்ந்து வேசித்தனம், விபச்சாரம் தேவனுக்கு விரோதமான பாவம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். நீங்களும் நானும் வாழுகிற இந்த சமுதாயத்திலே இவர்கள் மலிந்து போய் கிடக்கு, மலிந்து போய் கிடக்கு. ஐயோ, உன்னை சுத்தவானாக காத்து. தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து பார்த்துட்டே இருக்கு. நம்முடைய வெளியான உருவத்தை மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளான மனதையும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் நோக்கங்களையும் கூட தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, நாம் அவருக்கு பரிசுத்த ஜாதி அல்லவா, நாம் அவருடைய சுதந்திரம் அல்லவா, தேவன் நமக்குள்ளே மகிமைப்படுகிறார் அல்லவா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாக தேவன் அருவருக்கிற இப்படிப்பட்ட வேசித்தனங்களை விட்டு விலகி, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கூட, இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட, இப்படிப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்குள்ள பேசப்படவும் கூடாது என்று கண்டிப்பாக நான் சொல்றேன். தேவனுடைய வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் கூட, இப்படிப்பட்ட பேச்சுக்கள் கூட உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று வேதம் திட்டமும் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. பேச வேண்டிய, கதைக்க வேண்டிய, சொல்ல வேண்டிய எத்தனையோ வார்த்தைகள் உண்டு, சம்பவங்கள் உண்டு, அவைகளை விட்டுட்டு இப்படிப்பட்ட அருவறுப்புகளை சிந்திக்கிறதும் கேட்கிறதும் பரப்புறதும் தேவனுக்கு விரோதமான என்பதை நாம் மறந்துவிடாது. வேசித்தன பணிவார்கள் 23,000 பேர் மறித்திருக்கிறார். இதற்கு ஆண்டவர் அவர்களை அழைத்துட்டு வந்தார். நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜாதி ஆசாரிய கூட்டம் என்றல்லவா ஆண்டவர் அழைத்து வந்தார். ஆனாலும் இடைநடுவிலே மனோந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாய் அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து ஆண்டவருக்கு விரோதமான அருவறுப்பான காரியத்தை செய்து வேசித்தனம் பண்ணி தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தி 23,000 பேர் ஒரே நாளில் சரிங்களா. இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அருமான தேவ ஜனமே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். உனக்கு ஆண்டவர் ப்ரொமிஸ் பண்ணியிருக்க, வாக்கு தத்தம் பண்ணியிருக்க நித்திய ஜீவனையும் அந்த மோட்ச பேரின்ப ராஜ்யத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாக. இந்த உலகத்தில் ஒன்றும் அதற்கு ஈடாகாது, இந்த உலகத்திலே எந்த காரியமும் இணையாகாது. தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மோட்ச பேரின்ப ராஜ்யத்தை, பல்லோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிக்க நித்திய ஜீவனுக்கு ஈடாக இந்த உலகத்திலே என்னதான் உண்டு, என்னதான் உண்டு, ஏதுதான் உண்டு? அப்போ பவுல் சொல்றாரு, எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போய் பாதர் பாரு இல்லையா, எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே வாய் போய். வேண்டாம் பேசிதான், அப்படிப்பட்ட எண்ணங்களை யாருக்குள்ளேயாவது இருந்தா கர்த்தர் இந்த நாளிலே கிருபியாக வீரருக்க வேண்டும் என்று தேவடத்தில் நான் வேண்டுதல். பாளையத்தை கலங்கப்படுத்தக்கூடாது, கர்த்தருடைய பாளையத்தை நாம் கெடுத்துடக்கூடாது. உங்கள் அன்பாக கண்டிப்பாக நான் கேட்டுக்கொள்றேன், நான் வாழுகிற சமுதாயம் பாவம் பெருகி போய்விட, கர்த்தருடைய சபை தேவனுடைய பாளையம் பரிசுத்தமாகவே இருக்கட்டும். தேவனே நமக்கு சாட்சி, நம்முடைய சரீரங்களை சுத்தமாக காத்துக்கொள்ளும். அவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. உன்னுடைய சரீரத்தை காக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அதை அலங்கோலங்களுக்கு அவலட்சணத்துக்கு பாவத்துக்கு பயன்படுத்தாதே. கேவலம் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்வுகளை தொட்டாதபடி, அந்த தொட்டு நோய்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொட்டாதபடி கர்த்தர் நமக்கு கருதை தரும்படியா ஊக்கமாக ஜெபமுடைய. சிஸ்டர், ஒருவேளை நீ ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசியா இருந்தார், சபையில பலவீனமாக இருக்கு, பலவீனமானவர்களும் இருக்கத்தான் செய்வார். அப்படிப்பட்டவர்களுக்காக ஊக்கமாக மன்றார், அது உனக்கு ஆண்டு தந்த கடமையும் கட்டளை. அதை விட்டு விட்டு நமக்கு கதைக்கிறதுக்கு கர்த்தர் எந்த ஒரு கட்டளையும் தர. எங்க பலவீனம் இருக்குதோ அங்க உதவி செய். நீ பாவத்தில் விழுந்துடாத, மற்றவர்கள் பாவத்தில் விழுந்துடாதபடி அவளுக்காக ஜெபம் பண்ண. ஒருவரைமாக இருந்தால் அது தேவன் நமக்கு பாராட்டின கருவை. அந்த இந்நாள் வரைக்கும் எங்களை காத்திருக்கு, இதுவரைக்கும் இங்கு நடத்தியிருக்கு. யாருடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லை, யாருடைய வாழ்வில் சோதனை இல்லை. எல்லாருக்குமே சில ரகசியங்கள் இருக்கத்தான் செய்யும். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் நீங்க எடுத்து பாருங்க. அவர்கள் தங்கள் வாலிபு வயதிலே நமக்கு கடந்து இந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு வாழ்விலே சில சம்பவங்கள் இருக்குது, 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 இருக்குது. தேவனுக்கு எல்லாம் ஒழிச்சு நாம் ஒன்று சூப்பர்நேச்சுரல் பர்சன் இல்லை, நாம எல்லாம் ஏஞ்சல் இல்லை, நாம எல்லாம் தேவ தூதர் அல்ல. மனுஷருக்கு இருக்கிற போராட்டம் எல்லாம் நமக்கும் இருக்குது. ஆகவே நிற்கிறவர்கள் விழுந்து போகாதபடிக்கு
அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரிசுத்தபாத்து பாம்போடால்
அழிக்கப்பட்டார்கள். பரிசு பார்த்தவர்கள் பாம்புகளாலே அழிக்கப்பட்டார்கள். அடுத்த வசனம் படி.
அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள்.
முறுமுறுத்து
சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள்.
யார் அழிக்கப்பட்டது?
முறுமுறுத்து.
ஒருவர் எஸ்ஐக்கு அப்படி சொல்லுவார், எங்க முறுமுறுப்போ அங்க பிசாசு சுறுசுறுப்பா இருப்பார். முறுமுறுப்பு ஒரு அவபக்திக்குரிய ஒரு அடையாளம். என்னமோ சொல்ல கேளுங்க, முறுமுறுப்பு முரட்டாட்டத்தின் ஒரு வெளிப்பாடு. இது சிம்பிள், ஒரு அடையாளம். எங்கெல்லாம் மோசேக்கு விரோதமாக அவர்கள் முரட்டாட்டம் பண்ணார்களோ அங்கெல்லாம் அவனுக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்திருந்தார். அப்ப தேவனுடைய பாளையத்தில் என்ன இருந்திருக்குது? முறுமுறுப்பு இருந்திருக்கு. ஆண்டுடைய ஜனங்களுக்குள்ள என்ன இருந்திருக்கு? முறுமுறுப்பு இருந்திருக்கு. அவர்கள் முறுமுறுத்தது போல நாமும் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும் என்று இவைகளை எச்சரிப்பாக நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன கரிமானவர்களே, நாம் முறுமுறுக்கிறதுக்கு சில சம்பவங்கள் நடக்கத்தான் போகுது. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. உங்களோட வீட்டிலும் கூட, உங்களோட குடும்பத்திலும் கூட, நீங்க வேலைசேர்க்கத்திலும் கூட முறுமுறுக்கிறதுக்கு ஏற்ற சில சம்பவங்களும் காரியங்களும் நடக்கத்தான் போகுது. எதிர்காலத்திலும் கூட அப்படிப்பட்டவர்கள் நமக்கு முன்பாக வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். ஹலோ, முறுமுறுக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்தாலும் நாம் முறுமுறுக்காம இருக்கணும். அதுதான் தேவனுக்கு தேவை. ஹலோ, முறுமுறுக்க வேண்டிய காரியங்கள் நடந்தாலும் நான் முறுமுறுக்காம இருக்கணும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார். யாராவது ஒரு சகோதரர் தவறு செய்தா டைரக்டா அவட போய், தம்பி இப்படி செய்யாத, தங்கச்சி இப்படி செய்யாத, இது தேவனுக்கு விரோதமான காரியம், நல்லதில்ல, சரிப்படுத்த கேட்காட்டா வெட்டு. ஆண்டவரிடத்தில் மண்டாடு. ஆண்டவர் அவனுக்கு அனுப்புன அந்த எச்சரிப்பின் வார்த்தை அவன் அசட்டை பண்ணபடியால் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக. இன்றைக்கு சிலருக்கு தம்பி இப்படி செய்யாத, தங்கச்சி இப்படி நடவாத, சிஸ்டர் இப்படி நடக்காதீங்க அப்படி செய்ய சொன்ன படிக்க. நாம போற போக்கில விடுங்க, ஆண்டவராக ஆராதிக்கிறோம். வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி நிசனமாக இருக்கும் என்ற நீதிமொழி நான் வாசி. முறுமுறுப்பு வேண்டாம், அது பிசாசுட சரக்கு. நாம் ஆராதிக்கிற இந்த நாவுகள் பிசாசுட முறுமுறுப்புகளுக்கு ஏன கொடுக்கும்? ஆண்டவரே, பாளையத்தில் இருந்தவர்கள் முறுமுறுத்து சங்கார காரணால அழிக்கப்பட்டார்களே, நாங்களும் முறுமுறுக்காமல் இருக்க கத்தாவே எங்கள் வாய்க்கு காவல் வையும் என்று ஆண்டுடத்தில் கருத்தாக நாம் சேர்ந்தோம். ஆகவே என கருமானவர்களே, மீட்கப்பட்ட ஜனம், தேவ ஜனம், அற்புதங்கள் அடையாளங்களை பெற்ற ஜனம், கானானை வாக்குத்தத்தமாக பெற்ற ஜனம், இடையிலே அதை இழந்து போனாங்கன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இவைகள் எச்சரிப்பாக திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீயும் இப்பொழுது கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறாய். வழியிலே அமலேக்கு வருவான், பல இச்சைகள் வரும், பல போராட்டங்கள் வரும், பல காரியங்கள் நடக்கும். அவைகள் உன்னை தடுத்து நிறுத்தாதபடி, அவைகள் உன்னை பரம காணானுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்காதபடி, போய் சேர்வதற்கு தடையாக இருந்திராதபடி ஜாக்கிரதையாக இருந்துகொள். நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்துடாதே. நீ போய் சேர வேண்டிய பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு வாழ்வு சீக்கிரமாய் போறது. நமக்கு முன்பாக சிலர் ஆண்டவர் இயேசுவுக்கு அடிமைகளாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை கூட்டி போய் சேருவார். தேவரின் நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சலுவை ஸ்டாண்ட் அப் நாம் எல்லாரும் முடிந்து நிற்போம்.